அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்று கல்கி அவர்களின் சிறுகதைகளை வாசிக்க இருக்கிறேன். கேட்டுவிட்டு உங்களது கருத்துக்களை எனது பகிரி எண்ணிற்கு நீங்கள் பகிர்ந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். எனது எண் 80 98 570 441. மீண்டும் சொல்கிறேன், 80 98 570 441. சிறுகதையின் தலைப்பு தீப்பிடித்த குடிசைகள். 1929 வருஷத்தில் சட்டசபை தேர்தல்கள் இல்லை என்று இர்வின் மகாபிரபு தீர்மானித்து விட்டதில் என்னை போல் வருத்தமடைந்தவர்கள் யாரும் இருக்க முடியாதென்று நினைக்கிறேன். என் துக்கத்தின் காரணங்களை சொல்கிறேன், கேளுங்கள். இந்த வருஷத்தில் தேர்தல் நடந்து நான் இந்திய சட்டசபை பதவிக்கு நின்றிருக்கும் பட்சத்தில் என் எதிரி யாராயிருப்பினும் அவர் தேர்தலுக்கு முதல் நாள் யமலோகத்துக்கு ஓட்டு கேட்க போய் விடுவார் என்றும், நான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்றும் ஜோசியர் சொல்லியிருந்தார். அது இல்லாமற் போயிற்று. தேர்தல் வினோதங்களை பற்றி சிற்சில கட்டுரைகள் எழுதியிருக்கலாம், அதற்கும் இடமில்லை. புது தேர்தலை பற்றி எழுத இடமில்லையே என்று நினைத்து கொண்டிருந்த போது பழைய தேர்தலில் நடந்த சம்பவம் ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. பல்லில்லாத கிழவன் பாலிய பருவத்தில் வெள்ளச்சீடை தின்றதை எண்ணி சந்தோஷப்படுவது போல் அந்த பழைய தேர்தல் சம்பவத்தை பற்றியாவது எழுதலாம் என்று தீர்மானித்தேன். 1926 வருஷத்தில் சட்டசபைக்கு நடந்த பொது தேர்தலில் பல அதிசயமான முடிவுகள் ஏற்பட்டன. வெற்றி நிச்சயம் என்று எண்ணி இருந்தவர்கள் பலர் தோல்வியடைந்தார்கள். நம்பிக்கையெல்லாம் இழந்து சர்வ நாடியும் ஒடுங்கி போயிருந்த பலர் பெரும் வெற்றியடைந்தார்கள். இந்த அதிசயமான முடிவுகளுக்குள்ளே மிகவும் அதிசயமானது ஸ்ரீமான் காவடி கோவிந்த பிள்ளையின் வெற்றியே ஆகும். இவர் தமது ஜில்லாவில் முதன்மையாக வெற்றி பெறுவார் என்று அரசியல் ஜோதிடத்தில் வல்ல பத்திரிகை நிருபர்கள் கூட எதிர்பார்க்கவில்லை என்றால் நீங்களும் நானும் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியமடைந்ததில் வியப்பில்லை என்றோ? ஆம், இப்போது நினைத்தாலும் அந்த காட்சி என் கண்முன்னே நிற்கின்றது. தேர்தல் முடிவுகள் பெருவாரியாக வெளியாகி கொண்டிருந்த அன்று சென்னையில் தினசரி பத்திரிகை ஆலயங்களின் வாயில்களில் கும்பல் கும்பலாய் ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்கள். வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் வர வர வாசலில் ஒரு கருப்பு பலகையில் எழுதப்பட்டு வந்தன. பிரபல ஜஸ்டிஸ் கட்சி தலைவர் ஒருவர் தோற்று போனார் என்று தெரிந்ததும் காங்கிரஸ் அபிமானி ஒருவர் அவசரமாக பக்கத்து கடைக்கு சென்று ஒரு டஜன் சுருட்டு கட்டுக்கள் வாங்கி வந்து எல்லோருக்கும் வழங்கினார். யாராவது இறந்து போனால் புகையிலை வழங்குவது சென்னையில் வழக்கம். இந்த வினோதத்தை நான் பார்த்து கொண்டிருக்கையில் ஜில்லா தேர்தல் முடிவுகள் கருப்பு பலகையில் எழுதப்பட்டன. வெற்றி பெற்ற மூவரில் ஸ்ரீமான் காவடி கோவிந்த பிள்ளை முதன்மையாக நின்றார். அவருக்கு அடுத்தபடியாக வந்தவருக்கும் அவருக்கும் 5000 வாக்கு வித்தியாசம். ஒரு துள்ளு துள்ளி 3 முள உயரம் மேலெழும்பி குதித்தேன். உடனே எனக்கு வெட்கமாய் போய்விட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தேன். மற்றவர்கள் என்னை விட மோசம் என்று தெரிந்த பிறகுதான் கொஞ்சம் சமாதானமாயிற்று. என்னை போலவே ஆகாயத்தில் கிளம்பிய பலர் அப்போதுதான் தரையில் இறங்கினார்கள். அவர்களில் ஒருவர் கீழே கிடந்த சுருட்டு நெருப்பில் காலை வைத்துவிட்டு மறுபடியும் மேலெழும்புவதை கண்டேன். வேறு சிலரோ ஆச்சரியத்தினால் திகைத்து போய் பிளந்த வாய் மூடாமல் நின்றார்கள். ஆனால் இப்படி ஆச்சரியப்பட்டவர்களில் எவரும் துக்கமோ மகிழ்ச்சியோ காட்டவில்லை. ஏனெனில் ஸ்ரீமான் காவடி பிள்ளை காங்கிரஸ் கட்சியையோ ஜஸ்டிஸ் கட்சியையோ சேர்ந்தவர் அல்லர். அவர் சுயேச்சைவாதி. அதுதான் சுவாமிகளே இந்த பெரிய அதிசயம். ஸ்ரீமான் காவடி கோவிந்த பிள்ளை எந்த கட்சியையும் சேர்ந்தவர் அல்லர். அவரை ஆதரிக்க பத்திரிகைகள் இல்லை, பிரச்சாரகர்கள் இல்லை. அவர் பெரிய வக்கீல் அல்ல, ஜில்லா போர்டு தலைவர் அல்ல, பெரும் பணக்காரரும் அல்ல. அந்த ஜில்லாவுக்கு வெளியே அவர் பெயரை யாரும் கேட்டது கிடையாது. பின் எப்படி அவர் இம்மாதிரி ஒரேடியாக தாண்டி குதித்தார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர் சென்னை பட்டணத்தில் யாரும் இல்லை. கூலிப்பட்டி ஜமீன்தாரை பிடித்தால் ஒருவேளை இந்த மர்மம் விளங்கலாம் என்று நினைத்தேன். கூலிப்பட்டி ஜமீன்தாரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவர் எனது பழைய நண்பர். இது குறித்து நீங்கள் என் மீது பொறாமைப்பட வேண்டாம். மேலும் அது என்னுடைய தப்பும் அன்று, ரயில்காரனுடைய தவறு. நாங்கள் இருவரும் ஒரு தடவை ஒரே ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் ஏறும்படி நேர்ந்தது. இல்லை, ரயில் ஏறாதிருக்க நேர்ந்தது. நாங்கள் கையில் மூட்டையை வைத்து கொண்டு தயாராய் காத்து கொண்டுதான் இருந்தோம். நான் நின்ற இடத்துக்கு நேரே இரண்டாம் வகுப்பு வண்டி வந்து நின்றது. அந்த மனிதருக்கு நேரே மூன்றாம் வகுப்பு ஸ்திரீகளின் வண்டி நின்றது. நான் மூன்றாம் வகுப்பையும் அவர் இரண்டாம் வகுப்பையும் தேடிக்கொண்டு போனோம். நான் என் வண்டியை விரைவில் கண்டுபிடித்து விட்டேன். சார் சார், கதவை கொஞ்சம் திறவுங்கள் என்றேன். சார் சார், தயவு செஞ்சு கொஞ்சம் அடுத்த வண்டிக்கு போங்கள் என்று உள்ளிருந்து பதில் வந்தது. மீறி ஏறுவதற்கு முயன்றேன். உடனே என்னை நோக்கி ஒரு டஜன் கைகள் முன்வந்தன. எனவே நான் பின்வாங்க வேண்டியதாயிற்று. இந்த மாதிரி இரண்டு வண்டி பரிசோதிப்பதற்குள் ரயில் கிளம்பிவிட்டது. கொஞ்ச தூரம் ரயிலுடன் நானும் ஓடினேன். பின்னர் ச ச இந்த ரயிலுக்கு நம்முடன் கூட ஓடும் சக்தி உண்டா என்று தீர்மானித்து நின்றுவிட்டேன். திரும்பி பார்த்தபோது கூலிப்பட்டி ஜமீன்தாரும் கையில் பெட்டியுடன் நின்று கொண்டிருந்தார். இரண்டாம் வகுப்பில் தம்பதி சமேதராய் எழுந்தருளியிருந்த ஒரு வெள்ளைக்காரன் அவரை நரகத்துக்கு போகும்படி ஆஞ்ஞாபித்ததாய் எனக்கு பின்னால் தெரிய வந்தது. ரயில் போனதும் இந்த ரயில் நாசமாய் போனால் என்ன என்று நான் கேட்டேன். ரயில் கம்பெனி பாதாளலோகத்துக்கு போனால் என்ன என்று ஜமீன்தார் திருப்பி கேட்டார். கொஞ்சமும் ஆட்சேபம் இல்லை என்றேன். இவ்வாறு தான் நாங்கள் நண்பர்களானோம். கூலிப்பட்டி ஜமீன்தார் மிக்க செல்வாக்குள்ளவர். அந்த ஜில்லாவில் 4000 வாக்குகள் அவர் கைக்குள் அடக்கம் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஏழை எளியவர்களிடம் அவர் மிக்க கருணையுள்ளவர் என்பதும் பிரசித்தியான விஷயம். ஆனால் அவர் அரசியல் விஷயங்களில் மட்டும் தலையிட்டு கொள்வது கிடையாது. தலையை மட்டுமன்று கால் கை காது முதலிய எந்த அவயத்துமே அவர் அரசியலில் இடுவது கிடையாது. சட்டசபை அபேஷர்களாக நின்ற ஒவ்வொருவரும் ஜமீன்தாரின் ஆதரவை பெற பிரயத்தனம் செய்தார்கள். எல்லோருக்கும் ஆகட்டும், பார்ப்போம் என்ற பதிலே அவர் சொல்லி வந்தார். ஆகவே இப்பொழுது காவடி கோவிந்த பிள்ளையின் மகத்தான வெற்றியை பற்றி தெரிய வந்ததும் ஒரு கால் நமது நண்பரின் கைவேளை இதில் இருக்குமோ என்று நான் சந்தேகித்தது இயல்பே அல்லவா? கூலிப்பட்டிக்கு போனேன். ஆனால் ஏமாற்றம் அடைந்தேன். ஜமீன்தார் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று ஒரேடியாக சாதித்து விட்டார். எவ்வளவோ சாமர்த்தியமாகவெல்லாம் கேட்டும் பயன்படவில்லை. ஆனால் கூலிப்பட்டிக்கு போனதில் லாபம் இல்லாமலும் போகவில்லை. தேர்தலுக்கு 4 தினங்களுக்கு முன்பு அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தெரிந்து கொண்டேன். அதை இங்கே சொல்லிவிடுகிறேன். அதற்கும் கோவிந்த பிள்ளையின் வெற்றிக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டாவென்று நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்பு கூலிப்பட்டிக்கு தெற்கே 8 மைல் தூரத்தில் உள்ள கிராமத்தில் பெரிய சமூக மாநாடு ஒன்று நடந்ததாம். ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் அங்கே கூடுவதை முன்னிட்டு சட்டசபை அபேட்சகர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் பரிவாரங்களுடன் மகாநாட்டுக்கு விஜயம் செய்திருந்தார்கள். ஜமீன்தாரும் போயிருந்தார். திரும்பி போகும்போது அபேட்சகர்கள் எல்லோரும் கூலிப்பட்டி வழியாகத்தான் போக வேண்டியிருந்தது. மாலை 5 மணிக்கு மாநாடு பலமான கரகோசங்களுக்கிடையே இனிது நிறைவேறிய பின்னர் அபேட்சகர்களின் மோட்டார் வண்டிகள் ஒவ்வொன்றாக புறப்பட்டன.
இப்போது வாசகர்கள் என்னுடன் கிளம்பி மோட்டார் வண்டிகளை விட வேகமாய் பிரயாணம் செய்து கூலிப்பட்டிக்கு வடக்கே 1 மைல் தூரத்தில் இருந்த சேரிக்கு வந்துவிட வேண்டும். ஆஹா, என்ன பயங்கரமான காட்சி! சேரியிலுள்ள குடிசைகளில் சில தீப்பற்றி எரிகின்றன. தீ வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. காற்று பலமாக அடிக்கிறது. ஐயோ, குடிசையிலிருந்து பக்கத்திலுள்ள வைக்கோர் போரிலும் தீப்பிடித்து கொண்டது. வானை நோக்கி கைகள் தூக்கி வளரும் தீயின் காட்சி என்ன பயங்கரம்! தீயை அணைப்பதற்கு எவ்வித முயற்சியும் காணப்படவில்லை. மக்களையே அதிகமாய் அங்கே காணோம். ஸ்திரீகளும் குழந்தைகளும் தான் சுற்றி சுற்றி வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்த 2 பேர் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள். எரியும் குடிசைகளுக்கருகே அவர்கள் போகா வண்ணம் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஜில்லா போர்டு பெரிய சாலை இந்த சேரியை பிளந்து கொண்டு போகிறது. சாலைக்கு இடதுபுறத்தில் இருந்த குடிசைகள் எல்லாம் ஏறக்குறைய எரிந்து போயின. வலதுபுறத்தில் உள்ள குடிசைகளுக்கு இன்னும் நெருப்பு வரவில்லை. ஐயோ, காற்று இப்படி சுழன்றடிக்கின்றதே! ஒரு ஜுவாலை பறந்து சென்று வலதுபுறத்து குடிசைகளில் ஒன்றின் மீது விழுகின்றது. ஆஹா, சட்டென்று சென்று அந்த 1 கீற்றை இழுத்தெறிந்து 1 குடம் தண்ணீரை கொட்டினால் நெருப்பு பரவாமல் தடுக்கலாம். யாரேனும் அப்படி செய்ய போகிறார்களா? ஒருவரையும் காணோம். பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் சுற்றி சுற்றி வந்து வயிற்றிலும் வாயிலும் மடித்து கொள்கிறார்கள். அங்கிருந்த 2 பெரிய ஆட்களுக்கு இவர்களை வெளியே பத்திரமாய் கொண்டு வந்து சேர்ப்பதே பெரிய காரியமாய் இருக்கிறது. அதுவரையில் புத்திசாலிகள்தான். அப்படியும் ஒரு சிறுவன் மீது நெருப்புப்பட்டு முதுகு வெந்து போயிற்று. அவனை சாலையில் கொண்டு வந்து போட்டார்கள். பூம் பூம் பூம், ஒரு மோட்டார் வண்டி அதிவேகமாய் வருகிறது. சமூக மகாநாட்டுக்கு சென்றிருந்த திவான் பகதூர் வீரண்ண பிள்ளையும் திருவாளர் பெரியசாமி தேவரும் மதிலை வருகிறார்கள். தீப்பிடித்த குடிசைகளுக்கருகே மோட்டார் வண்டி நிற்குமா? ஏழை ஆதி திராவிடர் மீது இப்பெரிய மனிதர்கள் கண்ணோட்டம் செலுத்துவார்களா? இல்லை இல்லை, கண்மூடி திறக்கும் நேரத்தில் மோட்டார் பறந்து போகிறது. அன்றிரவு ஜில்லா கலெக்டர் விருந்து கச்சேரி. அவர்கள் எப்படி இங்கே நிற்க முடியும்? ஒரு நிமிஷத்திற்கெல்லாம் மீண்டும் பூம் பூம் என்ற சத்தம். ராவ் பகதூர் சடையப்ப முதலியாரின் மோட்டார் அதிவேகமாய் வருகிறது. இதுவும் இங்கு நில்லாமலே போய்விடுகின்றது. அடுத்தார்போல் ஸ்ரீமான் வாராகவதாரமையங்காரின் வண்டி. ஆஹா, இவரல்லவோ புண்ணியவான், ஏழைகளின் நண்பர். வண்டி மெதுவாக நிற்கிறது. உடனே பலர் ஓடி வந்து மோட்டாரை சூழ்கிறார்கள். ஐயங்கார், தீ எப்படி பிடித்தது? கூட்டத்தில் பலர் சாமி தெரியவில்லை சாமி, கூச்சலும் அழுகையுடனும் பேசுகிறார்கள். ஐயங்கார், அட சனியனே, சும்மா இருங்கள், வெறும் மூடத்தனம். தீ பிடித்தவுடன் ஏன் நினைக்கக்கூடாது? இப்படி வெறுங்கூச்சல் போட்டால் என்ன பிரயோஜனம்? ஒருவன், ஐயா சாமி, இந்த பையன் முதுகு எரிஞ்சு போயிடுச்சுங்க. ஐயங்கார், டிரைவர் பலமான காயமா பார். டிரைவர், அதெல்லாம் இல்லை, சொற்ப காயந்தாங்க சமா. ஐயங்கார், சரி, தேங்காய் எண்ணெய் தடவு, தெரியுதா, சீக்கிரம் வண்டியை விடு. அடுத்த கணத்தில் மோட்டார் மாயமாய் பறந்து போகிறது. மேற்கூறியவையெல்லாம் 5 நிமிஷத்திற்குள் நடந்தனவென்பதை நேயர்கள் நினைவில் வைக்க வேண்டும். கடைசியாக காவடி கோவிந்த பிள்ளையின் மோட்டார் வந்து குடிசைகளுக்கு அருகில் நின்றது. பிள்ளை சட்டென்று மோட்டாரிலிருந்து வெளியே குதித்தார். வலதுபுறத்து குடிசைகளில் ஒன்று இப்பொழுதுதான் தீப்பிடித்து கொண்டிருப்பதை அவர் உடனே கவனித்தார். டிரைவர், ஓடிவா ஓடிவா என்று கூவிக்கொண்டே அவர் அந்த குடிசையை நோக்கி ஓடினார். டிரைவரும் பின்னால் சென்றான். இருவரும் அக்குடிசையின் கூரையில் தீப்பிடித்திருந்த கீற்றை இழுத்து போட்டார்கள். குடம் குடம் என்று காவடி பிள்ளை கத்தினார். சில பெண்கள் மண்குடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவற்றுள் ஒன்றை பிள்ளை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு போய் பக்கத்தில் இருந்த வாய்க்காலிலிருந்து ஜலம் கொண்டு வந்தார். அவரை பின்தொடர்ந்து இன்னும் பலரும் ஜலம் கொண்டு வந்து கொட்டினார்கள். தீ அணைந்தது. சாலைக்கு வலதுபுறத்தில் இருந்த 20 குடிசைகள் தப்பி பிழைத்தன. காவிடி பிள்ளையும் டிரைவரும் திரும்பி வந்து மோட்டாரில் உட்கார்ந்தார்கள். டிரைவர், சுத்த மூட ஜனங்கள், சுலபமாய் தீயை அணைத்திருக்கலாம், பக்கத்திலே வாய்க்கால். காவடி பிள்ளை: பாவம், அவர்களை குறை சொல்லி என்ன பயன்? அவர்களை மூடர்களாய் வைத்திருப்பது யார்? மேலும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் வயல்வெளிக்கு போய்விட்டார்கள், குழந்தைகளும் ஸ்திரீகளும் என்ன செய்வார்கள்? டிரைவர்: சுமார் 50 குடிசை போயிருக்கும். காவடி பிள்ளை: பட்ட காலிலே படும், எல்லாம் ஏழைகளுக்குத்தான் வருகிறது, இரவு தங்க என்ன செய்வார்களோ? கூட்டத்தில் ஒருவன்: சாமி, இந்த பைய முதுகு வெந்து போயிருச்சுங்க சாமி. காவடி பிள்ளை: எங்கே எங்கே, கொண்டு வா. பையனை கொண்டு வந்தார்கள். பிள்ளையை பார்த்துவிட்டு உடனே அவனை மோட்டாரில் தூக்கி போடச் செய்தார். பின்னர் வண்டி கிளம்பிற்று. மறுநாள் காவடி பிள்ளையிடமிருந்து கூலிப்பட்டி ஜமீன்தாருக்கு ஒரு கடிதமும் 50 ரூபாய் பணமும் கிடைத்தன. இந்த சிறு தொகையை புதிய குடிசைகள் போட்டுத்தர உபயோகப்படுத்துங்கள், பையன் வைத்தியசாலையில் குணமடைந்து வருகிறான் என்று அவன் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிள்ளை எழுதியிருந்தார். மேற்கண்ட சம்பவத்துக்கும் காவேடி பிள்ளையின் வெற்றிக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டாவென்று நான் ஜமீன்தாரை ஆன மட்டும் கேட்டு பார்த்தேன். அவர் வாயிலிருந்து பதில் வருவிக்க முடியவில்லை. ஆயினும் பின்வரும் விஷயங்களை கோவை செய்து நேயர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டுகிறேன். அந்த நேரத்தில் அந்த ஏழைகளின் குடிசைகள் தீப்பிடிக்க காரணமே இல்லை. ஒரு வீட்டிலும் அப்போது அடுப்பு கூட மூட்டவில்லை என்றாலும் எல்லோரும் சத்தியம் செய்கிறார்கள், ஒருவர் இருவரை தவிர பெரிய ஆட்கள் யாருமில்லாமல் அச்சமயம் மாயமாய் போனார்கள். சிறுகதை முற்றிற்று. இந்த சிறுகதை வந்து எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சிறுகதை. கல்கியின் பல சிறுகதைகளில் அரசியல் விளையாட்டுக்களில் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில நுட்பங்களை வந்து இதில் கல்கி கொடுத்துருக்காரு. இது 1920களில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. 1929 ஒரு பத்திரிகையாளர் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து அவர் வெளிப்படுத்துகிற ஒரு கதை இது. நீங்களும் இந்த கதையை கேட்டுவிட்டு என்னிடம் கருத்துக்களை பகிரலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. நாம் தொடர்ச்சியாக கல்கி அவர்களின் சிறுகதைகளை வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அமரர் கல்கி அவர்களின் சிறுகதைகளில் ஒன்றான நம்பர் 888 என்கிற சிறுகதையை வாசிக்க இருக்கிறேன். சிறுகதையின் தலைப்பு நம்பர் 888. இங்கு 3 சித்தாந்தங்களை ஸ்தாபிக்க உத்தேசித்திருக்கிறேன். அவை யாவன: ஆசை ஒரு காலும் வீண் போகாது; 2, சோதிடம் கட்டாயம் பலிக்கும்; 3, கலியுகத்தில் மற்ற யுகங்களை பற்றி எனக்கு தெரியாது; நல்லவன் நன்மையடைவதும் கெட்டவன் தீமையடைவதும் நிச்சயமில்லை. இந்த 3 சித்தாந்தங்களுக்கும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் என்னவென்று கேட்டீர்களானால் நல்லது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முத்தளை நகரின் மத்திய சிறைச்சாலையில் 9வது பிளாக்கில் 12வது அறையில் இருந்த நம்பர் 888 பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். உமக்கெப்படி தெரியும் என்று கேட்பீர்களோ? சரி, அந்த விவரத்தை முதலில் கூறுகிறேன். மேற்படி சிறைச்சாலையில் அதே பிளாக்கில் 11வது அறையில் நான் சில காலம் வாசம் செய்ய நேரிட்டது. ஐயையோ, இப்போது இதற்கு காரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கதையை இங்கேயே விட்டுவிட்டு போய்விடுவீர்கள். என்னை சிறைக்கணிப்பு அனுப்பியது யாதெனில், ஒரு கேள்விக்கு உண்மையாக பதில் சொன்னதுதான். நம்ப மாட்டீர்களா? ஐயன்மீர், இது கலியுகம் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன். கேள்வி கேட்டவர் ஒரு வெள்ளைக்கார துரை. அவர் உன்னத ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். நானோ கைதியின் கூண்டில் நின்று கொண்டிருந்தேன். என்னை விட வயதில் அவர் இரண்டொரு வருஷமே பெரியவராயிருப்பார். இந்நிலையில் எனக்கு ரோசமாயிராதா? ஆம், பாரத நாட்டின் கௌரவத்தை காக்கும் பொறுப்பு முழுவதும் அப்போது என் தலைமீது சுமந்திருந்ததாக எனக்கெண்ணம். செடிஷன், அரசாங்கத்து வேஷம் என்பதற்கு உமக்கு பொருள் தெரியுமா என்று துரை கேட்டார். ஓ, நன்றாக தெரியும் துரையே. சென்ற ஒரு வருஷ காலமாக அந்த வேளையில்தான் ஈடுபட்டிருந்தேன் என்றேன். நுணலும் தன் வாயால் கெடும், அதுதான். தெரியாது என்று சொல்லியிருந்தால் ஒரு கால் துரை பாவம் ஒன்றும் தெரியாத சிறுவன் என்றெண்ணி என்னை விட்டிருக்கலாம். உண்மை கூறியதன் பயன் ஒரு வருஷம் கடுங்காவல். என் மீது குற்றமில்லை ஐயா, எல்லாம் காலத்தின் கூற்று. 1922 வருஷ ஆரம்பம் பர்தோலி முடிவுக்கு முன்னால் மேலும் என் ஜாதகத்தில் காராகிரக பிரவேசம் என்று நன்றாய் போட்டிருப்பதாக வெளியே வந்த பிறகு ஜோதிடர்கள் சொன்னார்கள். நல்லது. முத்தலை நகரின் மத்திய சிறைச்சாலையில் 9வது பிளாக்கில் 11வது அறைக்கு நான் வந்தது எப்படி என்பது இப்போது விளங்கிவிட்டதல்லவா? இனி முதலில் விட்ட இடத்தில் தொடங்கி அடுத்த 12வது அறையில் இருந்த நம்பர் 888 பற்றி கூறுகிறேன். 888க்கு பூர்வாசிரமத்தில் கேசவலு நாயுடு என்று பெயர். அவரை பற்றி அச்சிறைச்சாலை வார்டர்களும் மற்ற கைதிகளும் என்னவெல்லாமோ சொன்னார்கள். அவர் பெரிய வேசதாரி என்றும் ஏராளமான பணத்தை எங்கேயோ புதைத்து வைத்துவிட்டு இங்கே ஏழை போல் நடிக்கிறார் என்றும் கூறினார்கள். விடுதலையாக போகும் கைதிகளில் பலர் அவரிடம் வந்து பணம் புதைத்து வைத்திருக்கும் இடத்தை தெரிவிக்கும்படி கெஞ்சி கூத்தாடுவதுண்டு. அவர் இல்லை என்றால் யாரும் நம்புவது கிடையாது. இவையெல்லாம் என்னுடைய ஆவலை நிரம்ப கிளப்பிவிட்டன. எனவே ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று தாழ்வாரத்தில் நாங்கள் இருவரும் உட்கார்ந்திருந்தபோது அவருடைய வரலாற்றை விசாரித்தேன். என் வரையில் அவர் ஒன்றும் தெரியாத அப்பாவி என்று எண்ணியிருந்தேன். பொய் சொல்லக்கூடியவர் அல்லர் என்பது அவர் முகத்தை பார்த்தாலே தெரியும். அவர் தமது வரலாற்றை கூறிய பான்மையும் அப்படியே இருந்தது. எனவே அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் நான் நம்பினேன். ஆனால் அவர் கூறிய வண்ணமே இங்கே கதை சொல்லும் திறமை எனக்கில்லை. நான் ஏகசந்த கிராகியல் அல்லன். மேலும் சில விஷயங்களை எழுதுதலும் நன்றாயிராது. முக்கியமாக சிங்கப்பூர் நாயுடுவுக்கு அவர் கொடுத்த சாபங்கள் பத்திரிகையில் எழுதுவதற்கு தகுதியானவை அல்ல. எனவே என்னுடைய சொந்த நடையில் கேசவலு நாயுடு வரலாற்றை சுருக்கித் தருகிறேன். மேல்குடி கிராமத்தில் நாயுடுமார் வீதிதான் முக்கியமானது. ஊரில் பெரிய பணக்காரர்களும் மிராசுதாரர்களும் நாயுடுமார்களே. சிலர் பரம்பரை செல்வர்கள், சிலர் முயற்சியினால் பணக்காரரானவர்கள். ஒருவர் மளிகை கடை வைத்து பைசாவுக்கு பைசா லாபம் சேர்த்து விற்று பணக்காரரானார். மற்றொருவர் லேவாதேவி செய்து 150 வட்டிக்கு 1.5 வட்டிக்கு குறையாமல் வாங்கி பெரிய முதலாளியானார். இன்னொருவர் மலாய் நாட்டுக்கு சென்று பெரும் பொருள் ஈட்டி வந்தார். இப்படி கண்ணெதிரில் எல்லோரும் பணக்காரர் ஆவதை பார்த்து கொண்டே இருந்த கேசவலு நாயுடு மட்டும் அன்றிருந்த நிலைக்கு அழிவின்றி இருந்தார். பாவம், அவர் மீது தவறில்லை. பணம் சேர்ப்பதற்கு அவர் கை கொண்ட முறை அத்தகையது. அதுதான் விவசாயம். விவசாய தொழில் நடத்தி பணக்காரனானவன் எங்கேயாவது உண்டா? கொஞ்ச காலம் குத்தகை எடுத்து சாகுபடி செய்து பார்த்தார். சொந்த நிலத்தின் வருமானமும் அதில் அடித்து கொண்டு போவதாயிருந்தது. பின்னர் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு தாம் உண்டு, தமது நிலம் உண்டு என்று இருந்து வந்தார். அவருக்கு பணக்காரராக ஆசை இல்லாமல் இல்லை. அடுத்த வீட்டுக்காரர் எல்லாரும் பணக்காரராகி வருகையில் தாம் மட்டும் ஆசைப்படாமல் இருக்க அவர் என்ன சந்நியாசியா? நேற்று கஞ்சிக்கு இல்லாதிருந்தவர்கள் இன்று 3 கட்டு வீடு கட்டிவிட்டார்கள் என்னும் விஷயத்தை அவர் மனைவி அடிக்கடி நினைவூட்டி வந்தாள். பேசாமலிரு, அதிர்ஷ்டம் வரும்போது தானே வரும் என்று சமாதானம் சொல்லி வருவார். இப்படி சொல்லி சொல்லி ஏதேனும் ஒரு வழியில் தமக்கு அதிர்ஷ்டம் வந்தே தீர வேண்டும் என்று அவருக்கு நிச்சயமாகிவிட்டது. அதிர்ஷ்டம் வரக்கூடிய வழிகள் பற்றி அவர் ஓயாது சிந்திப்பார். கடைசியாக அவருடைய யோசனை புதையல் என்பதில் வந்து முற்றுப்புள்ளி போட்டு நின்றது. அதற்கு மேல் ஓட கண்டிப்பாக மறுத்துவிட்டது. அதிர்ஷ்டம் தம்மிடம் வந்து சேர வேறு வழி எதுவும் இருப்பதாக புலப்படவில்லை. நதிப்படுகையிலும் நாணர் காட்டிலும் வீதியில் வழி நடக்கையிலும் வயல் வரப்பிலும் கொள்ளை அவரை குழியிலும் வீட்டு கூடத்தில் உத்திரத்துக்கு நேர்கீழேயும் தோண்டியிலும் குடத்திலும் தவளையிலும் பெட்டியிலும் அவர் புதையல் கண்டெடுத்து கலகலவென்று சிரித்து துக்கத்திலிருந்து விழித்த இரவுகள் அநேகம். இங்கனம் இருக்கையில் சிங்கப்பூர் நாயுடு என்ற ஒருவர் மேல்குடிக்கு வந்து சேர்ந்தார். நாயுடுமார் தெருவின் ஒரு கோடியில் இருந்த பெரிய தனி வீடு ஒன்றை வாடகைக்கு வாங்கி கொண்டு அவர் வாசம் செய்ய தொடங்கினார். அவருடன் வீட்டில் சமையற்காரனை தவிர வேறு யாரும் இல்லை. மனிதர்களுடன் கலகலப்பாக பேசி பழகும் சுபாவம் உடையவர் அல்லர். எனவே அவர் ஏன் அங்கு வந்து தனியாக இருக்கிறார் என்பது குறித்து பலர் பல காரணங்கள் சொன்னார்களாயினும் ஒருவருக்கும் நிச்சயமாக தெரியவில்லை. சிங்கப்பூர் நாயுடு சோதிட சாஸ்திரத்தில் மிக வல்லவர் என்று கேள்விப்பட்ட பின்னர் கேசவலு நாயுடுவின் மனம் எப்படியேனும் அவருடன் நட்பு கொள்ள வேண்டும் என்று தத்தளித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் கடைத்தெருவில் சிங்கப்பூர் நாயுடு இந்த ஊரில் கறிக்காய்கள் ஒன்றும் அகப்படுவதில்லையே என்று சொல்லி கொண்டிருந்தார். கேசவலு நாயுடு வீட்டு கொள்ளை கறிக்காய்கள் அந்த ஊரில் பிரசித்தி பெற்றவை. எனவே அருகிலிருந்த அவர் மறுநாள் காலையில் காய்கறிகள் கொண்டு வருவதாக வாக்களித்தார். இதன் மூலம் அவர்களுக்குள் அறிமுகம் ஏற்பட்டது. பின்னர் அறிமுகம் நட்பாக முதிர்ந்தது. ஒரு நாள் சோதிடத்தை பற்றி பேசி கொண்டிருக்கையில் கேசவலு நாயுடு ஒருவனுக்கு புதையல் கிடைக்குமா கிடைக்காதா என்று சோதிடத்தில் பார்க்க முடியுமா என்று கேட்டார். கண்டிப்பாக முடியும் என்று பதிலளித்தார் சிங்கப்பூர் நாயுடு. இதற்கு சில தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் சிங்கப்பூர் நாயுடு கேசவலு நாயுடு வீட்டுக்கு வந்திருந்த போது பின்னவர் தமது ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னார். சிங்கப்பூர் நாயுடு வெகு நேரம் கணக்கு போட்டு பார்த்துவிட்டு கூறலுற்றார். இந்த ஜாதகனுக்கு வாய்த்த மனையாள் நல்ல உத்தமி, பெண் குழந்தைகள் 4, ஆண் பிள்ளைகள் 2, தொழில் விவசாயம், அவ்வளவு லாபகரம் இல்லை, ஆனால் சுகஜீவனம், குழந்தைகளில் ஒன்று இறந்து போயிருக்க வேண்டும். இவையெல்லாம் உண்மைதானா? உண்மை, உண்மை, அவ்வளவும் உண்மை. நல்லது, அப்படியானால் தைரியமாக சொல்லுகிறேன் இந்த ஜாதகத்தில் ஒரு விசேஷம் இருக்கிறது. கேசவலு நாயுடுவின் ஹிருதயம் பட் பட் என்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது. அது என்னவோ என்றார். இல்லை, அதை சொல்லாமல் இருப்பதே நல்லது. சொன்னால் நீர் நம்ப போவதில்லை. சொல்லி பயனென்ன? அப்படி சொல்லக்கூடாது. தயவு செய்து தெரிவிக்க வேண்டும். சோதிடத்தில் எப்போதுமே எனக்கு நம்பிக்கை உண்டு. அதுவும் இப்போது முழு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. நல்லது, நீர் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சொல்லிவிடுகிறேன். இந்த ஜாதகனுக்கு புதையல் ஒன்று அகப்பட்டே தீர வேண்டும். வேண்டாம் என்று சொன்னாலும் விடாது. கேசவலு நாயுடுவின் நெஞ்சம் ஒரு நிமிஷ நேரம் ஸ்தம்பித்து நின்றுவிட்டது. இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் ஐயா, எங்கே எப்போது அகப்படும், அவ்வளவு தூரம் சொல்ல முடியுமா என்று அவர் கேட்டார். இந்த சோதிடம் மட்டும் பழித்தால் கொள்ளையில் இளங்கத்திரி பிஞ்சாக ஒரு கூடை பறித்து சிங்கப்பூர் நாயுடுவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிறு நினைவு அலைவீசி கொந்தளித்து கொண்டிருந்த அவர் உள்ளத்தில் இடையே தோன்றிற்று. கொஞ்சம் சொல்லலாம். புதையல் கிடைக்க வேண்டிய காலம் 42வது வயது, அதாவது இந்த வருஷம்தான். அநேகமாக சொந்த வீட்டிலேயே கிடைக்கலாம். ஜல சம்பந்தமாக காணப்படுகிறது. அதன் பொருள் எனக்கு நன்றாக விளங்கவில்லை. மேற்சொன்ன சம்பாஷணை எல்லாம் தெலுங்கு மொழியில் நடந்தவை. எனக்கு கேசவலு நாயுடு கூறிய போது பாதி தெலுங்கும் பாதி தமிழுமாக கலந்து சொன்னார். நேயர்களின் நன்மைக்காக நான் முற்றும் தமிழ்படுத்தி எழுதியிருக்கிறேன். அன்றிரவு கேசவலு நாயுடு வழக்கம்போல் 8:30 மணிக்கு படுத்து கொண்டார். படுத்தவுடன் தூங்கி போகும் வழக்கமுடையும் அவருக்கு இன்று தூக்கமே வரவில்லை. சிங்கப்பூர் நாயுடு சோதிடம் ஜாதகம் புதையல் 42 வயது வீட்டுக்கொள்ளை மண்வெட்டு குழி தோண்டுதல் ஆகிய இவை அவர் உள்ளத்தில் மாறி மாறி இடம்பெற்று வந்தன. கடைசியில் சுமார் 11 மணிக்கு அவர் உறுதியோடு எழுந்தார். அவர் மனைவி குழந்தைகள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். மண்வெட்டியை தேடி எடுத்துக்கொண்டு கொள்ளைப்புறம் சென்றார். கொள்ளையில் கிளி கொஞ்சிற்று. பெரும்பகுதியில் கத்திரி கொத்தவரை வெண்டை அவரை புடல் முதலியவை செழித்து வளர்ந்திருந்தன. பயிர் எதுவும் செய்யப்படாமல் ஒரு மூளை மட்டும் கிடந்தது. கேசவலு நாயுடு அந்த இடத்துக்கு சென்று மண்வெட்டி பிரயோகம் செய்யலானார். முயற்சியின் பயனாக கிடைப்பதானால் பிரயாசைப்பட வேண்டும். புதையல் அதிர்ஷ்டவசத்தினால் கிடைப்பதல்லவா? எனவே தொட்ட இடத்தில் கட்டாயம் அகப்பட்டே தீர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே தரிசாக கிடந்த பகுதி முழுவதையும் ஒருமுறை குத்தினார். பின்னர் சோதிடர் ஜல சம்பந்தம் இருப்பதாக கூறியது நினைவுக்கு வந்தது. எனவே அம்மூளையை 2 பகுதியாக பிரித்து கொண்டு ஒரு பகுதியை ஆழமாக தோண்ட ஆரம்பித்தார். இடுப்பு ஆழம் தோண்டிவிட்டார். புதையலுக்கு அறிகுறி எதையும் காணோம். இதற்குள் பொழுது விடியும் தருணம் ஆகிவிட்டது. அப்படியே குழியை விட்டு போனால் காலையில் அடுத்த வீட்டுக்காரன் ஏதேனும் நினைத்து கொள்வான் என்ற பயம் உண்டாயிற்று. வெட்டிய மண்ணை திருப்பி குழியில் தள்ளி மூடினார். சுமார் 5 மணிக்கு உள்ளே போய் படுத்து கொண்டார். என்றுமில்லாத வண்ணம் காலை 8 மணி வரை கேசவலு நாயுடு தூங்குவதைக் கண்டு அவர் மனையால் பேராச்சரியத்துடன் அவரை தட்டி எழுப்பினாள். அவர் எழுந்து கொள்ளைப்புறம் போனாரோ இல்லையோ, அடுத்த வீட்டு கொள்ளையில் தயாராய் காத்து கொண்டிருந்த பெருமாள் நாயுடு, என்ன நாயுடுகாரு, அந்த மூளையை எப்போது கொத்தினீர்? நேற்று சாயங்காலம் வர கொத்தியிருக்க காணோமே என்று கேட்டார். கேசவலு நாயுடுவுக்கு அவர் மீது அநியாய கோபம் வந்தது. முகத்தை வேறுபுறமாய் திருப்பிக் கொண்டு, இரவில் தூக்கம் வரவில்லை, நல்ல நிலவாய் இருந்தபடியால் சிறிது நேரம் வேலை செய்தேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் உள்ளே வந்தார். அமாவாசை அடுத்த நாள் என்பது அப்போது நினைவு வந்தது. என்ன அநியாயம், அவனவன் தன் காரியத்தை பார்த்து கொண்டு போனால் என்ன என்று அவர் முணுமுணுத்து கொண்டார். அன்றிரவு 8:30 மணிக்கு வழக்கம்போல் கேசவலு நாயுடு பாயில் படுத்தார். முதல் நாள் இரவு முழுவதும் கண்விழித்து வேலை செய்திருந்தபடியால் நிரம்ப களைப்பாய் இருந்தது. நாளைக்குத்தான் பார்த்து கொள்ளலாமே என்று எண்ணினார். அப்போது இன்னொரு நினைவு குறுக்கே வந்தது. சிங்கப்பூர் நாயுடு நல்லவர்தான், இருந்தாலும் இந்த காலத்தில் யாரை நம்புவது? அவருக்கு நன்றாய் தெரியும் நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது. ஆனால் ஜாதகத்தின்படி புதையல் நமக்குத்தானே? இப்படி எண்ணமிட்டு கொண்டே அவர் கண்ணை மூடி நிம்மதியில் ஆழ்ந்தார். சிங்கப்பூர் நாயுடு தோளில் மண்வெட்டியுடன் கொள்ளையில் நிற்பதாக கனவு கண்டு திடுக்கிட்டு விழித்தெழுந்தார். உடனே சென்று கொள்ளை கதவை திறந்தார். என்ன அதிசயம், கிணற்றங்கரையின் அருகிலிருந்து யாரோ ஒரு மனிதன் ஓடினான். கேசவலு நாயுடு பிரமித்து நின்ற ஒரு கணத்துக்குள் அவன் மறைந்து விட்டான். அமாவாசை இருளாதலின் ஆசாமி நன்றாக புலனாகவில்லை. தெரிந்த அளவுக்கு சிங்கப்பூர் நாயுடுவாகவே தோன்றிற்று. மனதிற்குள் அவரை சபித்து கொண்டு உள்ளே வந்து மண்வெட்டியை எடுத்து கொண்டு போனார். கேசவலு நாயுடு தரிசாக கிடந்த மூளையில் தோண்டாமல் விட்ட பகுதியை இப்போது தோண்டத் தொடங்கினார். அர்த்த ராத்திரி ஆயிற்று. எங்கோ தூரத்தில் நரி ஊளையிட்டது. முறை வைப்பது போல் வாயிலில் நாய் குரைத்தது. அடுத்தாற்போல் பக்கத்து வீட்டு பெருமாள் நாயுடுவின் இருமல் சத்தம் கேட்டது. அடுத்து கடகடகடா கடகடகடா என்று சத்தம் கேட்டது. சரி, அந்த பாவி கொள்ளை கதவின் தாழ்பாலை திறந்து கொண்டிருக்கிறான். அடுத்த நிமிஷத்தில் கதவை திறந்து கொண்டு வருவான். குழி தோண்டுவதை பார்த்தானோ, புதையல் அகப்பட்டாலும் உபயோகமில்லை. கேசவலு நாயுடுவுக்கு அந்த கணத்தில் அடிவயிற்றில் புளியை கரைத்தாற்போல் இருந்தது. சற்றென்று ஒரு யோசனை தோன்றிற்று. ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து கிணற்றண்டை சென்று அதனுள்ளே இறங்கத் தொடங்கினார். பாதி கிணறு இறங்கினதும் யாரங்கே என்று சத்தம் கேட்டது. பீதி அதிகமாயிற்று. இன்னும் விரைவாக இறங்கி தண்ணீரில் மெதுவாக அமிழ்ந்தார். கிணற்றில் மார்பளவு தண்ணீர் இருந்தது. சுமார் 15 நிமிஷத்துக்கு பின்னர் பெருமாள் நாயுடு திரும்ப கதவை தாழ்பால் போடும் சத்தம் கேட்டது. கிணற்றில் மத்தியில் நின்ற கேசவலு நாயுடு கரை ஏறுவதற்காக சுவர் ஓரமாய் அடியெடுத்து வைத்தார். காலில் ஏதோ தட்டுப்பட்டது. பித்தளை தவளையின் விளிம்பு போல் காணப்பட்டது. அந்த கணத்தில் அவருடைய மூளை கரகரவென்று கலன்றது. ஆ, ஜலசம்பந்தம்! இப்போதல்லவா விளங்குகிறது. நாயுடுகாரு அதிவேகமாக மேலேறினார். பரபரப்பினால் கால்கள் நடுங்கின. தட்டு தடுமாறி ஏறினார். ஜலம் இழுக்கும் தாம்பு கயிற்றின் ஒரு முனையை ஒரு கட்டையில் கட்டிவிட்டு இன்னொரு முனையுடன் மறுபடியும் கிணற்றிலிறங்கி தவளை விளிம்பில் கட்டினார். சில நிமிஷங்களுக்கெல்லாம் தவளை வெளியே வந்தது. அவ்வளவு கனமாக இல்லை, ஆயினும் நாயுடுகாரும் பரபரப்புடன் அதை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று கொள்ளை கதவை போய் சாத்திவிட்டு வந்தார். மனைவி மக்கள் நன்கு தூங்குகிறார்களா என்று பார்த்துவிட்டு தவளையின் வாய்மூடியை பெயர்த்தெறிந்தார். உள்ளே கையை விட்டார். காகிதங்கள். வயிறு பகீர் என்றது. ஒரு பிடி வெளியே எடுத்தார். ஓ, ஒரு நிமிஷம் அவருக்கு மூச்சு நின்று போயிற்று. அவ்வளவும் நோட்டுக்கள். ₹5, ₹10 நோட்டுக்கள். மொத்தம் 8765 ரூபாய்க்கு நோட்டுகள் இருந்தன. தவளையில் திரும்ப போட்டு பெரிய மரப்பெட்டியில் வைத்து பூட்டினார். பின்னர் படுத்து கொண்டார். தூங்கவில்லை என்று சொல்ல வேண்டுமா? அவருடைய எண்ணங்கள் பின்வருமாறு ஓடிக்கொண்டிருந்தன. கொடுக்கிற தெய்வம் கூரைய பொத்துக்கொண்டு கொடுக்கும். வேலை வரும்பொழுது அதிர்ஷ்டம்தானே வரும். அடுத்த வீட்டுக்காரன் வந்தல்லவா கிணற்றில் இறங்கும்படி செய்தான். காலம் வரவேண்டும் என்று இத்தனை நாளாக கிணற்றில் காத்து கொண்டிருந்தது. 4 நாளைக்கு முன் கும்பி எடுத்தபடியால் விளிம்பு மண்ணுக்கு மேலே வந்திருக்க வேண்டும். நல்ல வேளை, ஆட்களுக்கு தெரியாமற் போயிற்று. சிங்கப்பூர் நாயுடு கிணற்றங்கரையில் நின்றதன் காரணம் விளங்குகின்றது. நாளையே நேரில் கொண்டு போய் பணம் கொடுத்து விட்டு வர வேண்டும். கேசவலு நாயுடுவின் மூத்த புதல்வன் வேணு சமீபத்தில் இருந்த பட்டணத்தில் 5வது பாரத்தில் படித்து கொண்டிருந்தான். நாயுடுகாருக்கு புதையில் அகப்பட்ட 4ஆம் நாள் வேணு 4-5 போலீஸ் ஜவான்கள் புடைசூழ மேல்குடிக்கு வந்ததை கண்டு அவ்வூர் ஜனங்கள் அதிக ஆச்சரியப்பட்டார்கள். கேசவலு நாயுடு கள்ள நோட்டு தயாரித்து வெளியிட்ட குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டார். வீட்டை பரிசோதித்ததில் 8700 ரூபாய்க்கு கள்ள நோட்டுகள் கிடைத்தன. கிணற்றில் கள்ள நோட்டு தயாரிக்கும் சில இயந்திரங்கள் அகப்பட்டன. சிங்கப்பூர் நாயுடுவும் அவருடைய பாரிசாரகனும் இதற்கு முதல் நாளே ஊரை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் பிறகு அகப்படவே இல்லை. கேசவலு நாயுடுவுக்கு கண்கள் திறந்தன. பொன் வெள்ளி புதையல் அகப்பட்டதாக கேள்விப்பட்டதுண்டு. எங்கேயாவது நோட்டு புதையல் கிடைக்குமா? ஆசையினால் குருடாகி போனோம் என இப்போது உணர்ந்தார். தப்புவதற்கு வழியில்லை என்று அவருக்கு திட்டமாக தெரிந்தது. இனி மதி மோசம் போகக்கூடாது. நாம் சிறைக்கு போவதென்னவோ நிச்சயம். மனைவி மக்களாவது உள்ளதை வைத்து கொண்டு இருக்கட்டும் என தீர்மானித்தார். எனவே வக்கீல் வைத்து வாதாடவில்லை. தமக்கு தெரிந்த அளவு உண்மையை கூறிவிட்டு சாட்சி இல்லை, வக்கீல் இல்லை என்று சொல்லிவிட்டார். மேல்குடி ஸ்ரீமான் கேசவலு நாயுடு முத்தளை நகரின் மத்திய சிறைக்கூடத்தில் 9வது பிளாக்கில் 12வது அறையில் நம்பர் 888 எழுந்தருளிய வரலாறு இதுதான். ஆனால் நான் தலைப்பில் கூறிய 3 சித்தாந்தங்களும் ஸ்தாபிக்கப்பட்டதாக கருதுகிறீர்களா?
நன்றி. சிறுகதை முற்றிற்று. இந்த சிறுகதையை குறித்த உங்களது கருத்துக்களை என்னுடைய பகிரி எண்ணுக்கு நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய எண் 80985741. நன்றி. அனைவருக்கும் நன்றி.